வணக்கம் நண்பர்களே, இது V4 தமிழ் பாட்காஸ்ட் சீசன் 2. இன்னைக்கு நம்முடைய எபிசோடில் வேற்றுலக ஜீவராசிகள் இருக்கா இல்லையா, வேற்றுலக ஜீவராசிகள் பற்றி நாம் ஏகப்பட்ட கியூரியாசிட்டியான பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஏலியன்கள் பற்றி பேசுகிறதுக்காக சுல்தான் மற்றும் ஐயனார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுல்தான் மற்றும் ஐயனார்.
வணக்கம் மொழி. வணக்கம் ஐயனார்.
வணக்கம் மொழி. ஹை சுல்தான்.
நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
அதெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
சீரம் சிறப்புமாக உள்ளோம்.
சரி, ஓகே. வேற்றுலக ஜீவராசிகள் பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம் இன்றைக்கி வந்திருக்கோம். நேரம் பத்துமா அப்படின்னு எனக்கு தெரில. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொழி.
கண்டிப்பாக மொழி.
ஓகே, சரி, ஓகே. நான் வழக்கம் போலயே நம்மளிருந்தே ஆரம்பிப்போம். ஏலியன் பற்றி முதல்ல எப்போ கேள்விப்படுற சுல்தான் என்ன?
ஓகே, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது மொழி, ஆக்சுவலாக என்னென்னா லைக் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த காலையில் இந்த மதர்சா, அந்த அரபி இது கற்றுக்கிறக்காக போவோம், அது பேர் மதர்சான்னு சொல்லுவாங்க. அப்போ போகும்போது அங்கே வந்து என்னென்னா, ஒரு அந்த மதர்சா இமாம் வந்து ஒரு லைப்ரரி ஒரு ஆரம்பிச்சிருந்தாங்க. லைக் அது வந்து என்னென்னா ஒன்லி அரபிக் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸு இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து ஒரு புக்கு வந்து ரிலேட்டட் டு இந்த வேற்றுலக வாசிகள் பற்றி, அந்த புக்கோட டைட்டில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் வந்து முத நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. அது அந்த புக்கு வந்து வேற்றுலக வாசிகளை பற்றியான புக்கு. அது நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் லைப்ரரியிலேருந்து, எடுத்துகிட்டு போய் அது படித்தா அதில் என்ன டைப் ஆஃப் டாபிக்னா, அது வந்து இந்த ஏலியன் வேற்றுலகத்திலேருந்து சில ஜீவராசிகள் வந்து பூமியில் உள்ள சில மனிதர்கள் அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டு போய் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது வந்து மறுபடியும் திரும்ப விட்டுட்டு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஏலியனால் அட்டாக் செய்யப்பட்டவங்க வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி, அதை ஒருத்தவர் வந்து அவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரியான வேர்ல்டில் சில முக்கியமான இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா, என்ன ஏலியன் கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான மக்களை சந்தித்து அவங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க விவரிக்கிற மாதிரி ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன். ஸோ அந்த அந்த புக்கில் படித்து தான் வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து முத முத அந்த ஏலியனுக்கான ஒரு இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது அதே டைமில் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்த மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ். ஸோ அது லைக் ஃபஸ்ட்டு படம்னா அந்த பிரிடேட்டர், அர்னால்டு ஸ்வாஸ்நேகர் மூவி இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த மூவியில தான் ஏலியன்கிற ஒரு என்ன ஐனார்
இல்லை யூடியூப்னு கேட்டேன். சொல்லு சொல்லு.
ஓகே, ஆமாம், அதானே நம்ம முத முத பார்த்த ஏலியன் மூவியாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பழைய மூவி
பேய் படம் நினச்சிக்கிட்டு.
ஆமாம். ஸோ அது ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன்ஸ் நம்ம தமிழில் அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க, அசுரனா அந்த படத்துக்கு பேர். ஆமாம், அதை அப்படி எடுத்திருப்பேன். ஸோ அதே படத்தை தான் அப்படி எடுத்திருப்பாங்க. இங்கே நம்ம மன்சூர் அலிகான், அருண் பாண்டியெல்லாம் போய் ஏலியன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த
மன்சூர் அலிகான் ஏலியனாவே மாறிடுவார் கடைசியில்.
மாறி ஏதோ ஒரு ஏலியனுக்கு வயிற்றுல இருந்து குழந்தையெல்லாம் பிறந்து தனியாக வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பழைய ஏலியன் மூவிலாம் அடிச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க,
செஞ்சிருப்பாங்க படத்தை.
அப்படித்தான் வந்து எனக்கு ஏலியன்கிற ஒரு இதை பற்றி தெரியாச்சு. ஓன்லி இந்த மூவிஸ் நிறைய அதோட இம்பேக்ட் தான் அதிகம். அப்போலாம் இந்த நம்மளுக்கு யூடியூப் இது மாதிரிலாம் கிடையாதுல்ல. அப்போ இப்போலாம் அடிக்கடி இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு ஏலியன் பறக்குது, அந்த இது பறக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏலியன் பற்றி.
ஓகே ஓகே சுல்தான். அப்படி ஐனார் நீ சொல்லு, நீ எப்போ முத முதல்ல இந்த ஏலியன் அப்படின்ற இந்த கான்செப்டை கேள்விப்படுற?
எஸ் மொழி, நமக்கும் அதே தான். நமக்கு பிடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது சுல்தான் மாதிரி. நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுலாம் படத்தில் இருந்தான். ஸோ சுல்தான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஏலியன் படம் ப்ரீடேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்தப்ப ஏதோ பேய் படம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு வித்தியாசமான பேய் போல், பேயோ மிருகமோ காம்பினேஷன் ஆகி மாதிரி ஒரு பொருள் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறந்தான் அதை பற்றி ஸ்கூலில் எல்லாம் பசங்கள்லாம் பேசுவாங்கள்ல, பேசுகிறப்ப இது மாதிரி ஏலியன் அது வந்துட்டு நம்ம இதுலேயே ரொம்ப இது நிறையா உலக அறிவு தெரிஞ்ச பயல்வ எப்படி இருப்பாங்கல்ல கிளாஸில், ஸோ அவனுக்கு பண்ண கதை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொன்ன இது மாதிரி இது ஏலியன் வேறு கிரகத்துலேருந்து வந்திருக்கு, அது அதுக்கு தான் அந்த அது ஒரு இதில் இருந்து வரும்ல லைக் அது ஒரு வெஹிக்கிள் மாதிரி வச்சுருக்கோம் அதில் வரும் டெலிபோர்ட் ஆகும், ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிக்கிட்டுருந்தப்போ ஓ இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறப்ப தான் ஏலியனை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சது. மார்ஸ் அட்டாக்ஸ்னு ஒரு படம் இருக்கும், பார்த்தா செம்ம ஃபன்னாக இருக்கும், பெரிய மண்டை பெருசாக இருக்கும், கூட மாதிரி ஒன்று கூண்டு மாதிரி ஒன்று தள்ளில் போற்றிக்கிறோம், பார்க்குறப்ப பாவமாக ஒரு உள்ள பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கண்ணை வச்சு சூடும் எல்லாம் பொசிக்கிறாங்க அப்படியே பஸ்பமாக ஆகிடுவானுங்க. ஸோ அந்த படத்தை வச்சு தான் அது அதுக்கப்புறம் தான் ஏலியன்னா என்ன ஏதுன்ட்டு, ஸோ அதுலேருந்தே நம்ம கதை ஃபஸ்ட்டு பார்த்தனே என்ன ஆயிடுச்சுன்னா ஏலியன்னா ஒரு ஒரு கெட்டது, அது வந்தால் நம்மளை அழிச்சிரும் வச்சிரும் அந்த மாதிரியே ஒரு பிம்பம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் ஏலியன் பற்றி ஃபஸ்ட்டு தெரிய வந்தது மூவிஸில் தான். ஸோ இந்த ரெண்டு மூவி தான் அதுக்கு மெயினாக மண்ட பாலங்கள்.
நானும் இதே மாதிரி எனக்கும் வந்து ஏலியன் பற்றினா ஃபஸ்ட்டு ஃபிலிமில் தான், அதுக்கு முன்னாடிலாம் ஏலியன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிமில் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏலியனில். சொல்லப்போனால் எனக்கு வந்து ஈடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு ஒரு படம்,
எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்.
அந்த படம் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய அப்பா வந்து இந்த டெக்கு கேசட்லாம் வாடகைக்கு விடுற இது வச்சுருந்தார். அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ முதல்ல அவர் குழந்தைங்க பார்க்குற படம் அப்படின்னு இந்த ஈடி போட்டாங்க. அப்போ இங்கிலீஷில் ஓடிச்சது, ஒன்றுமே புரியலை, இருந்தாலும் ஏதோ அப்படி பார்த்துட்ருந்தேன். அது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டே எனக்கு கேள்விப்படுறேன், என்னென்னா பூமியை தவிர வேறு ஒரு கிரகத்தில் ஒரு உயிரினம் இருக்கிற மாதிரியும் அது பூமிக்கு வர மாதிரியும் அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஓகே, முதல்ல வந்து என்னென்னா நீங்கள்லாம் ஹாஸ்டலில் இருந்து ஊருக்கு போயிட்டீங்க, நான் மட்டும் அங்கே உட்காந்துட்ருந்தேன் நம்ம ரூமில். அப்போ யாரோ ஒருத்தங்க ரூமில் போய் நம்ம அந்த வழக்கமாக என்ன செய்வோம், பழைய பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இடைக்கு போடுற இந்த இதெல்லாம் பார்ப்போம்லாம், அந்த மாதிரி பார்க்குறதுக்காக போகும்போது ஒரு புக்கு கிடச்சி, மனிதனும் மர்மங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு அன்றைக்கி ஆட்டையை போட்டு இன்னும் என் வீட்டில் தான் அந்த புக்கு கிடக்கு. ஸோ அந்த புக்கு வந்து மதன், கார்ட்டூனிஸ்ட் மதன் இருக்கார்ல, அவர் எழுதின புக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் அவர் எழுதியிருப்பார். அதில் இந்த ஏலியன்கள் பற்றி அவர் நிறைய எழுதியிருப்பார், யூஎஃப்ஓ பற்றி, ஏலியன் பற்றி அப்படின்னு. அப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, ஓவர் க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு, என்னென்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா நம்ம பூமியில், அமெரிக்கா வந்து இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கா அப்படின்னு பல விஷயங்களை நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே போல் இந்த ஆவிகள் உலக ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் பேர் என்னன்னு கரெக்டனே தரல. ஸோ அவரும் ஒரு புக் எழுதியிருந்தார் வேற்றுலகத்திலேருந்து வந்த வேற்றுலக ஜீவராசிகள் பற்றி, வானத்திலேருந்து வந்த தேவதைகள் நினைக்கிறேன் அந்த இது. என்னோடய ஏலியன் சீரியஸில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவருடைய புக்கோடைய அட்டைப்படம் வந்து அந்த ஓப்பனிங்கில் இன்ட்ரோவில் வர மாதிரி போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த புக்கும் நான் படித்தேன் ஃபுல்லாக. ஸோ ஆக்சுவலாக அந்த புக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கோடைய காப்பி, ஸோ அதை நான் இப்போ சொல்லலை, அதை இன்னும் ஒரு நாள் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏலியன் பற்றி. ஸோ இது எல்லாமே ஏலியனில் படங்கள், அதுக்கப்புறம் இந்த புக்ஸு, இது எல்லாமே சேர்ந்து ஏலியன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே படத்தை விட்டேன் நான், இண்டிபெண்டன்ஸ் டே படத்தில் தான் ஏலியன்கள்
எல்லாரும் மறந்துட்டோம் மேடம்.
ஆமாம், ஒரு கெட்டது அப்படின்ற ஒரு இதுக்கே நான் வந்தேன். இது மாதிரி வரும், பூமி ஆட்டே போடுறதுக்கு தான் அது வரும், அதை அழிக்க பார்க்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏலியன்னாலே எப்பவுமே கெட்டது தான் அப்படின்னு அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ இப்படி தான் ஏலியனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபிலிம்.
சரி மொழி, உன்னோட ஃபேவரட் ஏலியன் மூவி எது?
என்னோடய ஃபேவரட் ஏலியன் மூவியா? திடீர்னு இப்படி பொசுக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ப்ரோமீத்தியஸ் தான்.
ஓகே, எனக்கு வந்து அரைவல்.
ஆ, சூப்பர் படம் அது அரைவல்.
அரைவல் வந்து அது மற்ற படங்கள்லாம் ஏலியன் வந்து அட்டாக் பண்ணி எல்லாம் இது பண்ணுற மாதிரி கேட்டேன், ஏன்னா பட் இதில் வந்து அந்த ஏலியனுக்கு மனிதனுக்கு ஏலியன் ஒருவேளை திடீர்னு வந்துச்சுன்னா பூமியில் அதுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வச்சு ரொம்ப டீட்டெயிலாக.
ஆமாம், ரொம்ப அற்புதமான படம். ஏன்னா இப்போ மொதல் பிரச்சனையே அதுதான், ஒருவேளை ஏலியன் பூமிக்கு வந்துருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்காது. ஸோ அதை அந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, எர்த்தல் எர்த்தியன் வந்துட்டு நம்ம மனுஷனே என்னென்னா சீக்கிரமே வேறு லாங்குவேஜில் கற்றுக்குருவோம். ஸோ அது மாதிரி அவங்க அந்த லாங்குவேஜை சீக்கிரம் கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஸோ அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. சூப்பராக எடுத்துருப்பானுங்க அந்த படம். ஒரு கிளாசிக்கான படம், பட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமாக ஆகும் இருக்காது.
நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஏலியன் மூவி வந்துச்சே.
இந்தியாவில் ஏலியன் மூவி
ஐயலன் வரப்போகுது இல்லை, முன்னாடி வந்துச்சே. ஏலியன் வந்து சூப்பர் பவர்லாம் கொடுத்துட்டு போவோம். கோய்மில்கையா
ஹிந்தி படம். ஆமாம், அதான் சொன்னேன், இந்த கோய்மில்கையை தான் ஈட்டி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ன்ற படத்தை காப்பி.
ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சிருப்பேன். கிறிஸ் அவர்லாம் வந்து உருவாகும்.
ஆமாம், ஏலியனுடைய சக்தியால் பிறந்த குழந்தை கிறிஸ். இந்த உலகத்துல வந்து வேற்றுலக ஜீவராசிகள் பத்தி ஏகப்பட்ட பிரபலமான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஐனர், நீ சொல்லு ஒரு பிரபலமான ஏலியன் சம்பவத்தை நீ சொல்லு கேள்விப்பட்டத.
பிரபலமான ஏலியன் சம்பவம்னா மொழி, லைக் ஏலியனை பற்றி லைக் ரொம்ப ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டதை வேணா ஒன்று சொல்கிறேன். எனக்கு அதாவது நான் அதுதான் எனக்கு அதை பற்றி லைக் படங்களை தவிர வேறு எது பேசப்பட்டதுன்னா இதுதான் சொல்லலாம். ஏரியா 51, ஓகேவா? ஸோ மேபி எல்லாருமே அதை கடந்து வந்திருப்போம். ஏரியா 51 அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊரோட பெரிய இடம் அது இருக்குது. ஸோ அங்கே யாருமே போனதில்லை, வச்சதில்லை. ஸோ அதில் ஃபுல்லாக ஏலியன் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஏலியன்ஸ்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க அங்கே. ஸோ ஏலியன்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கம்யூனிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று அதை பற்றி, அது ஏன் லைக் அதில் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆரம்பிச்சுன்னா அது கூகுள் மேப்பில் கூட தெரியாது. ஏரியா 51 ஒன்று போட்டாலே வராது உனக்கு, உனக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் காட்டும். ஸோ அது வந்து திடீர்னு பார்த்தா சில இது சிலர் என்ன தியரி சொன்னாங்கன்னா அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. லைக் சும்மா ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி இருக்கும், அப்படியே அண்டர் கிரவுண்டில் போயிடும். ஃபுல் ஏரியா அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுவே ஃபுல்லாக ஒரு கேமோஃப்ளாஜ் மாதிரி ஒரு ஏரியா போட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு இங்கேருந்து பார்த்தா நமக்கு வெறும் வெளியிட மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளே போனால் அப்படியே ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும், நம்மளை மறைச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க அப்படியே வியப்பாக இருக்கும். ஓ மை காட், இவ்வளோ பெருசாக இருக்கா, அப்படிலாம் இருக்குமா, நிஜமாகவே இருக்குமா? அது எல்லாம் அமெரிக்கா காரங்க சொன்னனியோ, அமெரிக்கா தானே அப்போ வாய்ப்புகள் இருக்கு,
வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு.
ஆமாம், இது வெள்ளக்காரன் இல்லை அந்த மாதிரி நமக்கு அப்போ அப்படி தானே இருப்போம். அமெரிக்கானா ஏ இஸ் அ குட் கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி.
ஏன்னா எல்லாம் வரும். ஆமாம், நிறைய மூவிஸ்ல அந்த ஏரியா 51 அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க.
கரெக்ட், வர பிரச்சனை கூட அமெரிக்காவுக்கு மட்டும் தான் வரும், அவனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவான் அப்படிங்கிறப்ப நம்ம அவனை பற்றி பெருமையாக தான் நினைக்கணும் அப்படின்னால. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் சரி இன்னொரு இன்னொன்று தெரியும், அதை வேணா சுல்தானா அதை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன், அதை விட்டுருலாம்.
என்னது?
பிரமிடு.
ஆமாம், அதை பற்றி நான் சொல்ல நினச்சேன்.
இன்னொன்று நான் கேள்விப்பட்டது என்னன்னா தஞ்சை பெரிய கோயில்.
ஓ, அதுவும் ஏலியன் கிடைச்சா?
ஆமாம், அது ஒரே வார்த்தையில்
எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா பொதுவாகவே தஞ்சை பெரிய கோவிலை பற்றியோ இல்லை ராஜராஜ சோழனுடைய ஏதாவது பேரை பற்றியோ யாராவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு பொங்கிடுவானுங்க, எப்புறம் நீங்கள் ராஜராஜ சோழனை சொல்லலாம் அப்படின்னு. இங்கே ராஜராஜ சோழன் கோவிலை கட்டலை, கட்டினது ஏலியன்றானுங்க. ஒரு ரூபாய் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான், சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணுமா இல்லையா நேரம்?
அது ஏலியன்ல வந்து சுற்றுச்சுன்னா என்ன பண்ணுறது?
இல்லை என்னென்னா ஒருத்தர் சொல்கிறான் பார்த்துக்க, எனக்கு தெரிஞ்சவன் அவன் கான்ஃபரன்ஸ் திட்டிச்சிட்டான். அவன் சொல்கிறான், ஏ ராஜராஜ சோழனே ஏலியனுங்க
அப்படின்ட்டு.
அவர் அதனால தான் அவ்வளோ பெரிய சண்டை போட்டார், இப்படி ஜெயிச்சாரு அப்படின்றான். அடா பாவி. அவர் தியரி சொன்ன பார்த்துக்க, ஆக்சுவலாக அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் மாதிரி அவங்க எல்லாருமே ஹைட் பயங்கர ஹைட்டாக இருந்தாங்களாமா. அப்போ இன்ன எதுக்கு கோவில் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வச்சுருக்காங்க, ஏலியன்லாம் உள்ளே ஈஸியாக நடந்து போகிறதுக்கு தான், ஏலியன்லாம் அவ்வளோ பெரிய ஹைட்டில் இருந்துச்சு, நம்ம ஜெயின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாமே ஏலியன் தான் அப்படின்றான். ஏய் என்னடா இப்படி சொல்கிற நீ என்ன அப்படின்னா, ஏன்சியன்ட் ஏலியன் பாருங்கள், அதில் சயின்டிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க
அப்படின்றான்.
சரி ஓகே சுல்தா, நீ சொல்லு சுல்தா, உனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான.
ஓகே அதான் மொழி, அது ஆக்சுவலாக அயனர் சொன்னது தான் இந்த பிரமிடு. ஸோ ஏரியா 51 அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஏலியன் வந்துட்டாலே வந்து அந்த ஏரியா 51ங்கிறது அதை தாண்டி வர முடியாது. ஸோ அது அது மெயினாக அதை தான் பேசுவாங்க எல்லாரும், ஏன்னா அது என்ன நடக்குதுன்னே தெரியாதனால என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் அவங்களுக்கு. ஓகே ஸோ அது அதுக்கு அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு, பிரமிடு வச்சு அது எப்போதுமே அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து கட்டினது வந்து மனிதனால் வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஏலியன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மனிதனுக்கு இது கட்டுறதுக்குலாம், அதை வந்து கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அப்படி இப்படி வேறு இருக்குது. ஈவன் அந்த அந்த பிரமிட்ல அங்கே உள்ள சில அந்த கல்வெட்டுக்கள், அப்புறம் அந்த அவங்க எகிப்தியன்ஸ் யூஸ் பண்ண சில சிற்பங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் இதெல்லாம் வந்து ஏலியனோடது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு அடிச்சு விடுவாங்க. ஸோ அது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ஒருவேளை இருக்குமோ இப்படி தான் இருக்குமோ, ஏலியன் தான் வந்து கட்டி கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு அந்த அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லாம். ஸோ ஆமாம், ஸோ அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஓகே இதெல்லாம் வந்து ஏலியன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இல்லைங்க. அதே மாதிரி இந்த இந்த படத்தில் நம்ம இந்தியன் இந்தியா வம்சாவளி டைரக்டர் ஒருத்தர் இருக்கான் பேர் மனோஜ் நைட்சியாமன்னா யூஸில். ஸோ அவன் ஒரு சயின்ஸ் ஒரு படம் எடுத்திருப்பான், அதில் வந்து இந்த கிராப் ஃபீல்ட்ஸ்லாம் வச்சு காமிச்சிருப்பான், அந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சு. ஸோ அந்த அந்த மாதிரியான சில இதுவும் பார்க்கும்போது வந்து திடீர்னு அது உருவாகிருக்கும் அந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து மேலேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சைன் லாங்குவேஜ் சம்திங் அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா அப்பப்போ போடுவாங்க அந்த இதில் எல்லாம். ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இது என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாகும், இது மனிதனால் உருவாக்கப்பட்டதானே அப்படிங்கிற நான் எப்படி நீ கூட அதை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கிராப் ஃபீல்ட்ஸ் பற்றியும். ஸோ அது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அது ஏலியன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது போக அடிஷனல் நிறைய அந்த யூஎஃப்ஓஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம், அது ஓகே அது வந்து நம்ம பிளைண்டாக அது ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இதுதான் மொழி.
ஓகே நான் ஒரு ஃபேமஸான ஏலியன் இது நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான், நிறைய நான் வீடியோஸ்லேயே போட்டிருப்பேன், அது ஒரு சீரீஸே தனியாக ஆரம்பித்தேன் ஏலியன்ஸ் வேற்றுலகவாசிகளின் ரகசியம் அப்படின்னு. ஸோ அதில் பேசாத ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறவங்க வந்து நீங்கள் வேற்றுலகவாசிகள் பற்றி நிறையா விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு சயின்ஸ் ஃபேக்ட்ரின் தமிழில் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் ஏலியன்ஸுன்னு சொல்லிட்டு, அதை பாருங்கள். ஓகே நான் இப்போன்னா அதில் பேசாத ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஏலியன் கதை என்னென்னா, இந்த கைலாச மலையில் வந்து அது வந்து ஒரு இயற்கையான மலை கிடையாது, அது வந்துட்டு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பானுங்க. இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் முல்தாஷேவ் அப்படின்ற ஒரு ரஷ்யன் தான் வந்து சொன்னார் முதல்ல. ஆக்சுவலாக இவருடைய புக்கை தான் நிறைய பேர் காப்பி அடிச்சுட்டு கைலாச மலையில் உள்ள ரகசியம் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எர்னஸ்ட் முல்தாஷேவ் அப்படின்றவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டே கிடையாது, இவனுக்கு சொல்லிக்கிறானுங்க அவர் சயின்டிஸ்ட் அப்படின்னு. ஓகே இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா அந்த கைலாச மலை வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது, சிவன் வந்துட்டு கடவுள் கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு ஏலியன், இந்த ஏலியன் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்தார். இருக்கிற என்னென்ன கான்ஸ்பிரசி கதையெல்லாம் நமக்கு தெரியுமோ அது எல்லாத்தோடையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்து அந்த கதையை அவர் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ அவர் சொன்ன இந்த அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா, இந்த அவர் சொன்ன ஒரு கதையை தான் இன்றைக்கி நிறைய பேர் தூக்கிட்டு சுற்றிட்டுருக்கானுங்க. என்னென்னா கைலாச மலையில் ஒரு ஹைட்டுக்கு மேலே நம்மளால் ஏறி போக முடியாது, போனால் வயசாகி செத்து போயிடுவோம் அப்படின்னு இந்த கதையை சொன்னதே வந்து எர்னஸ்ட் தான். ஆனால் அது உண்மை கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைலாச மலையுடைய அடிவாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேயே ஒரு கோவில் இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு நாம் இந்தியா வழியாக போக முடியாது, சைனா பார்டர் கடந்து சைனா பார்டர் வழியாக அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு வந்து நம்மளால் போக முடியும். இந்த எவரெஸ்ட்டில் ஏற்கனவே ஒரு ஆள், அதாவது எவரெஸ்ட்டில் அந்த கைலாச மலையில் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருக்காங்க ஆளுங்க, யாருமே ஏற முடியாதுன்னு இல்லை, ஒருத்தர் ஏறி இருக்கார் அந்த மலையில். ஸோ அதற்கான ரெக்கார்டுமே வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த மலையில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்துக்கள் வந்து, இந்துக்களாகிய நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து ஒரு புனிதத்தலம், சிவன் இருப்பிடம் அப்படின்னு நம்புறதுனால அங்கே வந்து யாரும் ஏற, நம்ம அந்த இவங்களுடைய பிலீஃபுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுனால தான் யாருமே ஏறுறது கிடையாது. மற்றபடி அதில் ஏறுனா வயசாயிரும் இப்படின்னு சொல்கிற கதை எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கற்பனையான கதை தான். ஓகே, இதில் நான் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மலைக்கு, இமாலய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கைலாச மலைக்கு யாத்திரை போகும்போது வானத்தில் வந்து அப்பப்போ ரெட் கலரில் ஒரு லைட் தெரியும், யூஎஃப்ஓஸ் மாதிரி நிறையா போகும். வேற்றுலக வாசிகள் அப்பப்போ இந்த மலைக்கு வந்துட்டு வந்துட்டு விசிட் அடிச்சுட்டு போவாங்க, இப்படி ஒரு கதை சொல்லியிருப்பானுங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிஇ படிக்கும்போது ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்துட்டு எழுதுனேன். பட் நான் அந்த கதையை ஃபுல்லாக நம்ம வெளியிடலாம் இல்லை புக்கால், பட் அப்போ நான் அந்த கதையை நிறைய பேர்ட்டு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ஹிமாலயாவில் வந்து ஒரு ஏலியன் பேஸ் இருக்கும், அந்த பேஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சைனா தான் இந்தியாவுக்குள்ள பக்கத்தில் நினைப்பாங்க, அப்புறம் பார்த்தா அந்த மலைக்குள்ளேயே ஒரு பேஸ் இருக்கும், ஏலியன் பேஸ் அப்படின்னு அந்த கதையில் கொண்டு போயிருப்பேன். அதுவே இந்த இந்த மாதிரி நான் படித்த டேட்டாஸை வச்சு நானும் கற்பனையாக உருவாக்கின ஒரு ஸ்டோரி தான். இப்போ இந்த ஸ்டோரியை மட்டும் நான் வெளியிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதையே உண்மைன்னு ஒரு கோஷ்டி பேச ஆரம்பிச்சிடும்.
இது பேசாமல் ஒரு ஒரு மூவி கதையா இல்லைன்னா ஒரு வெப்சீரிஸுக்குள்ள கதையா
ஒன்று
ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்.
கைலாசத்தில் ஏலியன் பார்த்தது உண்மையா
அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதான் இப்போ இது ஒரு ஃபேமஸான ஒரு கதை. பட் நிறைய பேர் இதை வேறு வேறு மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் யூடியூப்லேயே அடித்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மேன்மேடு பிரமிடு அப்படின்னு போட்டிருப்பானுங்க எதை, கைலாச மலையை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நேச்சுரலாக உருவான மலை தான் கைலாச மலை. இவனுங்க சொல்லிடுவானுங்க இது ஆர்டிஃபிஷியலாக மனுஷன் வந்து உருவாக்குனா, ஏலியன் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. சரி, ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். ஏலியன் வந்துட்டு உண்மையிலேயே இருக்குதா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐனார், நீ சொல்லு.
நம்மளுக்கு பேய் இருக்குதா இல்லையா பார்த்துருக்காங்களா மாதிரி கேட்ட புசுக்கிட்டு, ஏலியன் இருக்குதா அப்படின்னா இல்லை, பட் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைக் எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ என்னதான் நம்ம ரிசர்ச் அதுன்னு பண்ணாலும், லைக் நம்ம லைக் கேலக்ஸி எவ்வளோ பெரிய கேலக்ஸி, அதில் லைக் நம்மளை மாதிரி சிமிலர் கேலக்ஸிஸ் எத்தனையோ நம்பர்ஸில் இருக்குது. ஸோ நம்மளை மாதிரி இல்லை, லைக் ஏதோ ஒரு லிவிங் பீயிங்ஸ் எங்கேயோ வாழ்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு போகிறப்பயே நம்மளால் லைக் இன்னொரு பக்கத்து பிளானட் ரீச் பண்ணுறதுக்கே நமக்கு பெரிய இதாக இருக்குது. லைக் மேண்டா, அன்மேண்டா போகிறது நம்ம கேலக்ஸியை தாண்டதே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே சேம் டைம் அந்த ட்ராவல் ஸ்பீடு, லைக் நம்ம லைக் அவைலபிள் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரியே நம்ம ஒரு இதை அனுப்புனா கூட அதோட விசிபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி தான். லைக் அது எவ்வளோ அந்த கேலக்ஸியில் எவ்வளோ அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ண முடியும், லைக் அது ஒரு பார்த்து தான் போக முடியும். பட் 360 டிகிரி ரொட்டேஷனில் பார்த்தாலே நம்ம கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸோ அப்படிங்கிறப்ப லைக் அது மாதிரி வேற எங்கேயோ கேலக்ஸியில் இதே மாதிரியே நம்மளோட இல்லை வெரி டெவலப்டாக கூட இருக்கலாம், இல்லை அண்டர் டெவலப்டாக கூட இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம், இருக்க சான்சஸ் இருக்குது தானே. லைக் அதனால் அதை வச்சு தான், லைக் மற்றபடி அவங்க வருவாங்க வைப்பாங்க இன்வைட் பண்ணுவாங்க, இப்போ நம்மளே போக்குறோம், நம்மளே ஏதாவது லைக் அதர் ஏலியனே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் இன்வைடாக பண்ண போகிறோம், அங்கே போய் மிரண்டு தான் பார்ப்போம், இவன் எந்த ஊர் காரணம், ஏன்னா அதான் அது ஊர், லைக் அங்கே அவன் ஊரில் அவன் தான் கெத்து. ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ அப்படிங்கிறப்ப மற்ற கதைகள்லாம் அது வேறு, பட் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா லைக் நம்மளை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து அவ்வளோ. ஸோ அப்படிங்கிறப்ப அதை வச்சு பார்த்தோன்னா மேபி இவ்வளோ பெரிய கேலக்ஸியில் நம்ம மட்டும் தனியாக நம்ம தான் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் என் பாயிண்ட். மேபி லைக் பாசிபிலிட்டிஸ் தான், மறுபடியும் மேக்ஸ் தான் அதில் ப்ளே பண்ணும். ஸோ அதை தான் நான் சொல்லுவேன்.
சரி சுல்தா, நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற, ஏலியன் இருக்குமா இருக்காதா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாது?
நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, மொழி ஏலியன் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அது ஏன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறேன்னா, லைக் ஆல்ரெடி ஐநா சொன்னல அதை தவிர்த்துட்டு நான் என்னென்ன ஏலி என்ன என்னது இப்போ பூமியில் வாழ்கிற உயிரினங்களை தவிர்த்துட்டு வேறு ஏதோ ஒரு பிளானட் இல்லைன்னா இந்த இந்த அட்மாஸ்பியரை தாண்டி ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் அது வந்து அதுதானே ஏலியன் அதான் நம்ம வேற்றுலக வாசி. ஓகே ஸோ அது வந்து ஈவன் அதையே வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி ரெண்டு கண்ணு வச்சுக்கிட்டு மண்டை மாதிரியாக பெருசாக வச்சுக்கிட்டு வர்றது தான் ஏலியன் கிடையாது. ஈவன் ஒரு சின்ன ஒரு நுண்ணுயிரி கூட ஏலியன் தானே, வைரஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஏன்னா நம்மளோட பிளானட் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துலேயே ஏதாவது ஒரு இப்போ மூன்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிரகத்துலேயோ வந்து வாழ்கிற ஒரு சின்ன ஒரு வைரஸ் மாதிரி வேணும் ஒரு சின்ன நுண்ணுயிரி கூட ஒரு ஏலியன் தானே. ஸோ அதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு ஏதாவது இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா சில சயின்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்களா லைக் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சேன் அது பேர் எனக்கு தெரியல, அது ஈவன் ஹை டெம்பரேச்சர்லேயும் அதனால் வாழ முடியும், அதான் மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தா தான் தெரியும் அந்த இது. ஸோ அது வந்து ஹை டெம்பரேச்சர்லேயும் அதனால் வாழ முடியும், அதே நேரத்தில் ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டு கோல்டு டெம்பரேச்சர்லேயும் அதனால் வாழ முடியும். ஸோ அப்படிப்பட்ட உயிரினத்தை வந்து அட்மாஸ்பியர்ல வந்து சம்திங் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சம்திங்
படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ டார்டிகிரேடா அது பேர் நினைக்கிறேன்.
ஓகே ஓகே அந்த மாதிரி ஏதோ சம்திங் தான். ஸோ அது வந்து ஈவன் இதுல இருந்து கூட எடுத்துட்டு வந்ததா போட்ட மாதிரி நினைக்கிறேன், எனக்கு கிளியரா தெரியல அதனால அது இதுல. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஏதோ ஒரு கிரகத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன உயிரினம் வாழ்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அப்போ அது வந்து கண்டிப்பா அது ஏலியனா தானே இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு அது ஏலியன் தானே. ஸோ அப்படிங்கிறத வச்சு நான் வந்து ஏலியன் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஆக்சுவலாக சயின்டிஃபிக் வேர்ல்டே வந்து என்ன சொல்லுதுன்னா ஏலியனே இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம எத்து மாதிரியான பிளானட்டே இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட பிளானட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கோடிக்கணக்கான பிளானட்டுகளை எத்து மாதிரியான மனிதர்கள் அதாவது உயிரினம் வாழ தகுதியாக இருக்கிற மாதிரியான இதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீ சொன்ன மாதிரி ஒரு செல் உயிரினம் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டத்திலே கூட ஒரு செல் உயிரினம் எங்கேயாவது இருக்கலாம், நம்ம அதற்கான தேடுதல் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து என்னென்னா அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு உயிரினமாக இருக்குது லோயர் லெவல் லிவிங் திங்காக இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டத்தான், பட் அப்படி ஒரு இது எங்கேயாவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க சயின்ஸ் வேர்ல்டில். இது என்னென்னா இந்த ஈக்குவேஷன் அடிப்படையில் அறிவில் மேம்பட்ட ஒரு ஜீவராசி வந்து நிச்சயமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இவ்வளோ பெரிய இந்த காஸ்மோஸில் எங்கேயாவது வந்து ஒரு அறிவில் மேம்பட்ட ஜீவராசி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அறிவில் மேம்பட்ட ஒரு ஜீவராசி இருக்கலாம், ஆனால் நம்மளை இது வரைக்கும் அதை காண்டாக்ட் பண்ணலைங்கிறதான் உண்மை. ஸோ பூமிக்கு வந்துருச்சு, இப்போ நானே என்னோடய வீடியோவிலலாம் வந்து ஏலியன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து பொய் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா வந்துருச்சுன்னு சொல்கிறது எல்லாமே பொய் தான். நமக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசி வந்து பூமிவாசிகளை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க எல்லாமே போலியான ஆதாரங்களை உருவாக்கி இது தான் வேற்றுலக ஜீவராசிகள் வந்ததற்கான ஆதாரம் அப்படின்னு வந்து ஏமாற்றிட்டுருக்குறாங்க. நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார், அதற்கு அவர்கிட்ட வேலை செஞ்ச நபர்கள் எத்தனை பேருங்கிற லிஸ்ட்டு இருக்குது, அதுக்கு யார் பிளான் பண்ணி கொடுத்தாங்கங்கிற அந்த கல்வெட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்துட்டு ராஜராஜ சோழன் கலெக்ட் பண்ணார், இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. இவ்வளோ டீட்டெயில் இருந்தும் கொஞ்சம் கூட வந்து ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறான் பார்த்துக்க ஏலியன்னா தஞ்சை பெரிய கோவிலை கட்டுச்சு அப்படின்னு ஒரு இதை கொண்டு
வரான்.
அது எத்தனை லட்சம் பேரை வேலை வாங்கியிருப்பாங்க அதை கட்டுறதுக்குன்னா யோசிக்கணும். இதை வந்து வேர்ல்டே வந்து ஒரு மார்வல் அப்படின்னு சொல்லுது. ரீசன் என்னென்னா இவ்வளோ அற்புதமான ஒரு கட்டடத்தை எத்தனை லட்சம் மக்களை வச்சு அவங்க கட்டியிருக்கணும், எவ்வளோ பேர் அதுக்கு பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே போல் இந்த எகிப்து பிரம்மீடையும் அவனுங்க சொல்லிடுவானுங்க வேற்றுலகவாசிகள் தான் கட்டினாங்கன்னு. பிரம்மீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் கட்டினாங்கங்கிற டேட்டா இருக்குது, எவ்வளோ பேர் அதில் வேலை செஞ்சாங்கன்ட்ருக்கு. அங்கே வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேற்று அந்த பிரம்மீடை கட்டினதே வந்து அடிமைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானே ஒரு பேட்டியில் வந்து ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பிரம்மீடில் அடிமைகளும் கட்டியிருந்தாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலாக அடிமைகள் கட்டினதற்கான ஆதாரம் இல்லை, அந்த மக்களே தான் கட்டியிருக்காங்க அப்படின்னும் அந்த மக்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறானுங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்து அவங்கள அந்த பிரம்மீடை கட்ட வச்சதாக கல்வெட்டுகள் வந்து கிடச்சிது அப்படின்னு என்னைய ஒருத்தர் வந்து திருத்தியிருந்தார். ஓகே அதை நான் இதில் பதிவும் பண்ணுறேன். ஸோ இப்படி மனுஷன் வந்து படிப்படியாக நிறையா பண்ணின விஷயங்களை இன்றைக்கி வந்துட்டு வாய்க்குசாமல் வந்து ஏலியன் இது பண்ணிருச்சு, ஏலியன் தான் கட்டுச்சு, ஏலியன் பூமிக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறது எல்லாமே பொய்யாக பரப்பி அதில் காசு சம்பாதிக்கிறது தான் மெயினான வேலையை அவனுங்க வச்சுருக்கானுங்க. ஸோ சயின்டிஃபிக் வேர்ல்டுலேயே நம்ம ஏலியன் தொடர்பாக ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். சர்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு செட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வேற்றுலகவாசிகளை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அமைப்பே வச்சுருக்காங்க. இது நாசாவுடைய ஒரு கிளை நிறுவனம் மாதிரி. இந்த நிறுவனம் வந்து விண்வெளியிலேருந்து வர ஏகப்பட்ட சிக்னல்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஏதாவது வந்து அறிவியல் மேம்பட்ட ஜீவராசி இருக்கா அப்படின்ற சிக்னலை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்னலை அப்சர்வ் பண்ணும்போது கண்டுபிடிச்சது தான் அந்த இப்போ சொல்கிற வாவ் அப்படின்னு நம்ம ஒரு சிக்னல் சொல்லுவாங்க. இது ஏலியன் தான் அனுப்புச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சிக்னல் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு சிக்னல் தான், இது நம்ம கண்டுபிடிச்சது தான். பட் வாவை வந்து வெற்றுலக ஜீவராசி தான் அனுப்பிச்சா அப்படின்னா அதுக்கு யாருக்கும் எக்ஸாக்டாக தெரியாது. அது வந்து ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்துலேருந்து வந்த ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது வந்து ஒரு விண்கல்லால் வந்திருக்கலாம், விண்கல் ஏதாவது போயிருந்திருக்கும் அதனால இந்த சிக்னல் நமக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நிறையா தியரி இருக்குது அது அங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த வெற்றுலக வாசிகளுடைய தேடலில் அறிவியல் உலகம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம கால் சாகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்தார். அர்சிபோ சிக்னல் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து மீசியர் 11 நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து, மீசியர் 13 அதுக்கு வந்த நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து சென்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தாலும் தெரியும், ரொம்பவே ஃபேமஸான ஒரு இன்சிடெண்ட் இது வேர்ல்டுலேயே. மனித குலமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சிக்னலை சென்ட் பண்ணாங்க. இந்த மீசியர் வந்து எங்கே இருக்குது, மீசியர் 13 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 லைட் இயருக்கு அந்த பக்கமாக இருக்குது. ஸோ அந்த சிக்னலை நம்ம சென்ட் பண்ணதே அங்கே போய் சேர்றதுக்கு பல வருடங்களாகும். இது வரைக்கும் அந்த சிக்னல் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போய் சேரலை. ஸோ அங்கேருந்து அந்த சிக்னல் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அரிசிப்பூ மெசேஜ் சிக்னல் மாதிரியான ஒரு சென்ட் பண்ண சிக்னலுக்கு ரிப்ளே வந்துருச்சு அப்படி சொல்லிவிட்டு ஒரு கிராப் சர்க்கிளை வச்சு ஃபேமஸான ஒரு கதையை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயப்போட்டுப்பாங்க. நீ கூட வந்து ஐநார் பேசும்போது சொன்னேன், கிராப் சர்க்கிள்கள் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம், அது ஏலியன் தான் உருவாக்கிருச்சு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதில் இந்த அர்சிபோ சிக்னலுக்கு பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிராப் சர்க்கிளை, கிராப் சர்க்கிளை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அறிவியல் உலகம், அறிவியல் மேம்பட்ட ஒரு வெற்றுலக ஜீவராசி இருக்கா அப்படின்ற இந்த தேடுதலில் என்னென்னலாம் நம்மளால் மேக்சிமம் முயற்சிகள் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நாம் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பக்கத்தில், நமக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு கிரகங்களையும் நம்மளை மாதிரியே அறிவில் மேம்பட்ட ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கலை. ஏன் அது நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி அறிவில் மேம்பட்டிருந்தா தான் ஒரு ரேடியோ சிக்னலை விண்வெளியில் அனுப்பி நாம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து அந்த கிரகங்களை பற்றி ஆய்வு செய்யணும், இப்படி நம்மளை மாதிரி சிந்தனையும் அதில் சிந்திக்கிற அளவுக்கு அந்த உயிரினமும் வளர்ந்துருக்கணும், நம்ம அளவுக்கு டெக்னாலஜியும் அதுக்கு இருக்கணும். அப்போ தான் அதால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிக்னல் சென்ட் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செல் உயிரினமாகவோ இல்லை ஒரு கிரகத்தில் வந்து குரங்கு மாதிரியான உயிரினங்கள் மட்டும்தான் தோன்றி இருக்குது அப்படின்னா, அந்த குரங்கு மாதிரியான உயிரினம் வந்து நம்ம அளவுக்கு அறிவு வளர்ச்சி அடைஞ்சு சிக்னல் சென்ட் பண்ணாது. ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து ஆக்டோபஸ் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கடலுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கும், அது வந்து ஒரு பில்டிங் கட்டி சிக்னல் சென்ட் பண்ண முடியாது. பட் அந்தளவுக்கான ஒரு பரிணாமத்தை அது எட்டி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நமக்கு சிக்னல் அனுப்பியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம எந்த சிக்னலையும் ரிசீவ் பண்ணாததுனால வேற்றுலக ஜீவராசிகள் இருப்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு அறிவியல் உலகமும் சொல்லிகிட்ருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டீங்களா ரெண்டு பேரும்?
இல்லை இல்லை, இது கேட்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு.
இது வரைக்கும் ஒரு நிறையா பாட்காஸ்ட் கேட்டிருக்கேன், பாட்காஸ்ட்டும் நான் தூங்கலை.
சரி, இத்தொன்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டு அந்த இலக்க
நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் முடிச்சிருப்பேன்.
சரி சரி, ஓகே.
நம்ம பாட்காஸ்ட் கேட்டு எத்தனை பேர் தூங்க போகிறாங்களோ.
ஓகே
சரி,
இதில் ஒரு இதில் இவ்வளோ நேரம் பேசுறத நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் புரிஞ்சிருக்க முடியும். நீ சொன்ன லைக் இவங்கெல்லாம் ஏலியன் தான் கட்டியிருக்கு வச்சிருக்குன்னு சொன்னாங்க, இதுக்கெலாம் பயந்துட்டு தான் நம்ம ஊரில் கோயிலில் பல்பு வச்சா கூட உபயம் எழுதி வச்சிடறாங்க போல.
கரெக்டு,
இல்லாட்டி இந்த பல்பு வச்சுட்டு ஏலியன் தான், டியூப்லைட் வச்சுட்டு ஏலியன் தான்
சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்லுவானுங்க.
நம்ம ஊரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
அதான் நான் சொன்னல, ராஜராஜ சொல்லணும் ஏலியன் சொல்லிட்டானுங்க அப்படின்னு, அதுக்கு தான் சொல்கிறானுங்க அவனுங்க. ஓகே சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்து இன்னும் ஃபர்தராக பேசலாம். என்னென்னா ஏலியன் அப்படி இதோடய ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல்ல நம்ம லைட்டாக சொன்னீங்க, நம்ம விட எப்போவுமே ஃபாரின் கண்ட்ரிஸில் அதிக அளவில் பேசப்படுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுல்தானின்னு?
ஃபாரின் கண்ட்ரிஸ்லையா?
அது இப்போ இந்தியாவில் நம்ம பெருசாக ஏலியன் பற்றி இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் பேசிகிட்டு
இருக்கானுங்க.
பட் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இது ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இன்னும் தினம் தினமும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. யூஎஃப்ஓ பார்த்தேன் நான், ஏலியனை கூட பேசிச்சுன்னா சொல்கிறானுங்க. ஏன் இந்தியாவில் அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறது இல்லை? ஏன் அங்கே மட்டும் அப்படி இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு ஒரு சொல்.
ஓகே, ஸோ இது மேபி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அங்கே கொஞ்சம் அதிகமாக, அதாவது நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ அங்கே கொஞ்சம் அதோட தாக்கம் அதிகமாக இருந்தனால இருக்கலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அந்த அவங்களுடைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண, லைக் இந்த ஏரியா 51லாம் வந்து ஒன்று தனியாக, அதான் மக்களுக்குன்னு வந்து அவங்க எந்த ஒரு விஷயங்களும் ஷேர் பண்ணாமல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக சில ரொம்ப கிளாசிஃபைடு ஏரியாஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த. ஸோ அப்படி வரும்போது வந்து மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்யூரியாசிட்டி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அது மேலே உள்ள ஒரு ஆர்வத்தில் வந்து சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட போகும்போது அது வந்து ஈஸியாக மக்களால் நம்பப்படலாம். ஸோ ஆனால் இங்கே அப்படி எதுவும் நம்மளுக்கு, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேக்ஸிமம் வந்து கல்ச்சர், நம்ம கல்ச்சர் டோட்டலாக வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக ஸ்பிரிச்சுவலாக போயிடும். ஸோ மக்களை ஏலியன்கிற இல்லாமல் அது வந்து சாமி அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் போயிடுவாங்க. பட் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாதுல்ல. ஸோ மேபி அது ஒரு
கரெக்ட். ஆக்சுவலாக இது சூப்பரான வேலிடான பாயிண்ட்டு. நம்ம நாட்டில் வந்து என்னென்னா கடவுள் ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்கிறதுனால ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னாலே கடவுள் தான் அதை பண்ணார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெகட்டிவாக நடந்தால் பேய் பண்ணிருச்சு அப்படின்றானுங்க. அவனுங்க அதை கொஞ்சம் கடந்து போய் இது ஏலியன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க.
ஓகே, ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம்.
ஐனர் நீ சொல்லு. நம்மளுக்கு ஏரியா 51 மாதிரியான இடங்கள் இருக்கே அவனை,
அதாவது நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏலியனை பிடிச்சி வச்சு ஏலியனை ஒரு ஒரு பாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல?
ஓகே, நம்ம ஊரில் க்ரியேட்டிவாக இந்த மாதிரி கதையை எவனும் கலப்பி விடலன்றீங்க.
நமக்கு நமக்கு மெயினாக அப்படியே கதை வந்தாலும் எப்படி வரும்னா, மிருகம் கிடைச்சிருக்கு, வித்தியாசமான மிருகம் கிடைச்சிருக்கு, தீவராசி கிடைச்சிருக்கு, கடல் கண்ணி கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு.
கடல் கண்ணினாலும் வாயை பிளந்துட்டு போயிடுறானுங்க மட்டும் போயிடும்.
கடல் கண்ணி தூத்துக்குடியில் கடல் கண்ணிலாம் கிடைச்சதுன்னாங்க.
ஆமாம்,
அந்த மாதிரி கதை கிடைச்சி இதில் வச்சுருக்காங்க நம்மளுக்கு. அப்படியே தான் நம்ம புரண்டி பேசுறது வெரி வைல்டு வெரைட்டியாக காப்பிச்சிருக்கோம்.
பேசுவோம்
புறணியே பேசுனாலும் நம்ம எதை நம்புறோமோ அதை வச்சு தான் புறணி பேசுவோம். நம்ம இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம புறணி பேச மாட்டோம். அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அதனால ஏலியனை பற்றி இன்னும் நம்பிக்கை வரலையா? ஸோ நோ புறணி அந்த ஏலியன்.
கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் திங்க் பண்ணனு வச்சுக்க, லைக் இப்போ அந்த ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க இல்லை இந்த யூஎஃப்ஓஸ் வச்சு, ஏலியன்ஸ்னால இந்த யூஎஃப்ஓ ரிலேட் ஆகும். ஸோ அப்படி நினைக்கும் போது அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த அமெரிக்கா ரஷ்யா வந்து இந்த ரொம்ப டெக்னாலஜிக்கல் இதில் வந்து கோல்டு வார் அப்படி பண்ணி போயிட்டு இருந்துச்சு. மேபி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒருவேளை இவங்களே கூட ஏதாவது ஒன்று, இவங்க ஏதாவது ஒரு புதுசாக உருவாக்குற ஒரு இது வந்து டெக்னாலஜி வந்து அவங்க மற்ற கண்ட்ரிக்கு போயிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டால் கூட மக்கள் வந்து அதை ஓகே அது வந்து நம்ம பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவேன், ஒரு ஒரு போருக்காக ஒரு ஆயுதம் ஒன்று தயாரிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஏதாவது டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ வந்து ஏதோ சம்திங் வருது லைக் லைட்டிங்ஸ் அந்த மாதிரி, அதை பார்க்கும்போது வந்து இது என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது அதை பற்றியான அஃபிஷியலாக நியூஸ் போச்சுன்னா ஓகே இப்போ இவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னா நம்மளை அதுக்கு தகுந்த அதை விட அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற நியூஸ் போயிருந்தா, அப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று வானிலத்தில் நடந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைக் ஒரு யூஎஃப்ஓ சம்திங் அந்த மாதிரி ஒன்று கிளப்பி விட்டாங்கன்னா அது வந்து மக்கள் வந்து அதை நம்பி அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு இது போக ஆரம்பிக்கும். இதனால் வந்து இவங்களோட இதையும் வந்து மறைச்ச மாதிரி ஆயிடும், மற்ற கண்ட்ரிக்கு அதை பற்றி ஒரு பெருசாக அது என்ன அப்படிங்கிற ரொம்ப இது பண்ணாத மாதிரி, அந்த இதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும்ல அந்த மிஷினை. ஸோ அதை அப்படியே விட்டுறது, அது போகிற போக்கில் அப்படியே போட்டு அதை அப்படியே ரூமர் போட்டு நம்ம உள்ளதை நம்ம அஃபிஷியலாக உள்ளதை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ண தோணுது. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்.
சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஊர் வந்து என்னென்னா இந்த ஏலியன் பற்றின தாட் போகணும்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்கலான விஷயங்களோடு சேர்த்து பேச வேண்டி இருக்கிறதுனால நம்ம ஊரில் சயின்ஸில் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு பெரிய கேப்பில் இருந்து கிடக்கு. சயின்ஸுனாலே இங்கே வந்து சூடோ சயின்ஸை தான் சயின்ஸ்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்டர்னேட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து பேசுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிரவீன் மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து வீடியோ இப்போ தமிழில் கூட போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இது மாதிரி நிறையா ஏலியன் கோயில் கட்டிச்சு, ஏலியன் இது பண்ணிச்சுன்றது ஆக்சுவலாக இவரே ஓன் தியரி உருவாக்குறார். இவர் வந்து ஆன்சியன்ட் ஏலியன் ப்ரோக்ராமில் கூட இவர் போய் ஃபீச்சர் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த ப்ரோ அந்த சேனல் அந்த குறிப்பிட்ட எபிசோடில் அந்த சீசனில் வந்து கலந்துக்கணுன்னா நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். க்ரியேட்டிவாக நம்ம வந்து என்ன சொல்லணும்னா பொய்யான கதையை வந்து க்ரியேட்டிவாக சொல்லணும். பிரவீன் மோகன் வந்து இந்த பொய்யான கதை சொல்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக போய் அதில் அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 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 கதை சொல்லியிருப்பார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா, பிளாக் ஹோல் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிளாக் ஹோல் பற்றி யாராவது சொல்லுங்கள் உங்களோட பேரில். பிளாக் ஹோல் பற்றி,
பிளாக் ஹோல்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர வெடிப்புக்கு அப்புறம் உருவாகிற ஒரு இது அப்படித்தானே?
ஓகே. ஸோ ஆமாம், அது மாதிரி அது ஆக்சுவலாக அப்படி தான், அதுவும் பிளாக் ஹோலாக மாறும். பெரிய நட்சத்திரம் வெடித்து பிளாக் ஹோலாக மாறும். ஓகே, இது இது பிளாக் ஹோலுக்கு ஒரு ஒரு பேசிக்கான தீரின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பிளாக் ஹோலுக்குடைய பவர் என்ன இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தன்னை நோக்கி எதுவதாலும் அதை இழுத்துக்கிற அளவுக்கான பவர் அதுக்கு.
ஈவன் லைட்டு கூட போயிட்டால் திரும்ப வர முடியாதுன்னு சொல்லுவாங்க.
ஆமாம், அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் வந்து பிளாக் ஹோலுக்குள்ள போட்டாலும் போனால் கிட்டக்க போனால் கூட உள்ளே இழுத்துரும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பாப்புலன்னா, நடவாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு
நினைக்கிறேன்.
சரி, ஐநா நீ கேள்விப்பட்டிருக்கேன்
இல்லையே மொழி?
நான் கேள்விப்பட்டதில்லை.
இருக்கேன், நடவாவி கிணறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டதில்ல? ஓகே, அந்த இடம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு
நினைக்கிறேன்.
அது ஒரு கோவில் இது ஆக்சுவலாக. ஓகேவா, இவர் என்னென்னா அந்த அண்டர் கிரவுண்டில் மண்டபம் மாதிரி இருக்கும், மேலே தரையில் மேலே எதுவும் இருக்காது, அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு படி இருக்கும், அதில் இறங்கி உள்ளே போனீங்கன்னா மண்டபம் இருக்கும், ஒரு கோவில் மண்டபம் இருக்கும்.
சரி,
ஸோ இதை நடபாவி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா போய் பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக சூப்பராக இருக்கும் பார்க்க, காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இந்த கோவிலில் உள்ள அந்த அந்த கோவிலில் அந்த மண்டபத்துக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சைடு தூண் இருக்கும், உள்ளார வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். என்னென்ன இவர் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழி வந்து பிளாக் கலரில் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், தண்ணி கட்டி கிடந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிளாக் கலராக மாறிடும் தெரியுமா, பிளாக் கலரில் இருக்கும் தண்ணி
பார்த்தா.
அது மாதிரி அங்கே தண்ணி இருக்கும், கொஞ்சம் இருட்டான இதில் பார்த்தாலும் தண்ணி நமக்கு பிளாக் கலரில் தான் தெரியும்.
சரி,
இவர் என்ன சொல்லுவார்னா, இதை அந்த இடத்த வந்து இந்த ஊர் மக்கள் கருங்குழின்னு சொல்கிறாங்க. கருங்குழினா என்ன, கருப்பு கருங்குன்னா கருப்பு, கருன்னா கருப்பு பிளாக்கு, குழினா வந்து ஹோலு. ஸோ கருங்குழியை வந்து நம்ம இங்கிலீஷில் மாற்றணும்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவார். இந்த கோவில் இந்த மண்டபத்துக்குள்ள நடுவில் இருக்கிறது பிளாக் ஹோல்
அப்படி
மாதிரி, அந்த உடம்புடன் இணையப் போகிறது அந்த மாதிரி.
இப்படி விளக்க சொல்லப்பல, இந்த இந்த உள்ளூர் மக்கள் நம்ம காஞ்சிபுரம் மக்கள்கிட்டே கேட்டோன்னே யாருமே அதை கருங்குழிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கி இப்படி ஒரு கதையை கலப்பி விட்டுட்டுருக்கு, அது கருங்குழின்னு சொல்கிறாங்க, ஆனால் பிளாக் ஹோல் இதுக்கு அண்டர் கிரவுண்டில் பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றாப்புல. டே, பிளாக் ஹோல்னால் என்னன்னு தெரியுமாட, கோவிலுக்கு மண்டபத்துக்கு அடியில் பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்கிற உள்ளே இழுத்துருண்டா பூமியை மொத்தமாக, இந்த மாதிரி ஒரு கதையை அடிச்சு விட வேண்டியது அவர். ஸோ இவர் இது இவர் எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் நடவாவி கிணறுன்னு அந்த உள்ளூர் மக்கள் அந்த இடத்த அப்படி தான் சொல்கிறாங்க. இவர் ஆனால் உள்ளூர் மக்கள் வந்துட்டு அதை கருங்குழின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பிளாக் ஹோல், இது வழியாக நம்ம டைம்லெலாம் ட்ராவல் பண்ணி போகலாம், வேறு கிரகத்துக்கெலாம் இது வழியாக போகலாம் அப்படி இப்படின்னு அடித்து தள்ளு தள்ளுன்னு தள்ளுவாங்க.
அவர் போயிட்டு வந்துருக்க வேண்டியதானே கழுது, அது வழியாக
பிடிச்சி நானும் தள்ளி விட்டுருப்பேன் உள்ள நண்டு வந்துட்டு போய் பாடுறா அப்படின்னு.
டார்க் வெப் சீரிஸ் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன்.
என்னது
டார்க் வெப் சீரிஸ் பார்த்துருப்பாருன்னு
நினைக்கிறேன். என்னத்தையோ பார்த்துட்டு வந்துட வேண்டியது, அதை வச்சு ஒரு கதையை சொல்ல வேண்டியது. இது இவர் இங்கிலீஷில் சொல்லிட்டு தெரிஞ்சார் பார்த்துக்க, இப்போ வந்து இதை தமிழில் ஆரம்பிச்சிட்டாப்புல கொஞ்ச நாள். ஏலியன் வேற்றுலகவாசிகள் வந்து கோவில் கட்டினாங்க, பிளாக் ஹோல் கோவிலுக்குள்ளே இருக்குது, டைம் ட்ராவல் பண்ணவன் கோவில் கட்டினான், என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இப்படி கிறுக்குத்தனமாக பேசிட்டு இவர் சொல்ல வேண்டியது. சயின்ஸே எப்போவுமே நம்மளுடைய அறிவியலை மறைக்க பார்க்குதுன்னு. என்னடே உனக்கு சயின்ஸும் தெரியாது, ஹிஸ்ட்ரியும் தெரியாது,
நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹோலுக்குள்ளே தான் இதனாலும் போகும். ஆனால் கோயிலுக்குள்ளே பிளாக் ஹோல் போச்சு பாரு, அதுதான் அல்டிமேட்.
எம்பெருமானுடைய மகிமையே மகிமை அப்படின்றது.
ஸோ ப்ரௌட். ஸோ இன்னத்தை சொல்ல.
சரி ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலியனுடைய பேரில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் நடந்திருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச பித்தலாட்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஐநர் சொல்லு, நீ சொல்லு.
சத்தியமா தெரியல மொழி.
ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன்.
சரி ஓகே. ஆ சொல்.
அது என்னென்னா, இது இதில் ஃபோர்ப்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன். ஸோ அதில் என்னென்னா, லைக் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸை பார்க்குறதுக்குன்னே வந்து சில ஏரியா, அதாவது ஒரு ஏலியனோட தொடர்பு பண்ணி உள்ள யூஎஃப்ஓ. ஓகே, இது வந்து ஸோ அந்த மாதிரி யூஎஃப்ஓஸ் பார்க்குறதுக்குன்னே வந்து சில ஏரியா இருக்குது வேர்ல்டு வைடாக வந்து சில லொக்கேஷன்ஸில் வந்து அது மெயினாக அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு 7-8 பிளேஸ் போட்டிருக்கேன். ஓகே, லைக் அது அந்த ஏரியா 51, அப்புறம் சில்லி அப்படின்னு சில ஏரியாலாம் கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் வந்து என்னென்னா, சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். லைக் இப்போ ஏரியா 51 பக்கத்தில் அந்த நியர் ஏரியா, அது வந்து ஏரியா 51 ஏரியாவில், அது நெவாடாவில் இருக்குது யூஎஸ்ல. ஸோ அங்கே வந்து என்னென்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷனுக்கு மேலே வந்து நம்மளால் போக முடியாது, அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. ஸோ அது வந்து மக்களை வந்து மிலிட்ரி, யூஎஸ் மிலிட்ரி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ அது ஆனால் அது எவ்வளோ அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அங்கே உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவை வந்து இந்த பிளானட் எக்ஸ்வி யூஎஃப்ஓ ஹண்டிங் ட்ரிப் அப்படின்னு வந்து ஒரு இது ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா, அந்த ஏரியா 51 பக்கத்தில் உள்ள ஏரியா கூட்டிகிட்டு போய், மக்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து யூஎஃப்ஓஸ் வந்து சைட் சீயிங் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது. லைக் இந்த நிறைய காகுல்ஸ் இதெல்லாம் கொடுத்து நைட் டைம் அதை பார்க்குற, நைட் டைமில் வந்து ஸ்கைஸை பார்க்குற அளவுக்கு உள்ள அந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து, டெலஸ்கோப் அந்த மாதிரி கொடுத்து அது மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அது வந்து மெயினாக அவங்க சொல்கிறது வந்து, இந்த மாதிரி யூஎஃப்ஓஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே வரலாம், ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட்டிகிட்டு போகிறது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது டூர். அது என்னென்னா, இது பக்கத்தில் தான், ஏரியா 51 பக்கத்தில் நினைக்கிறேன், லைக் செடோனா அப்படின்னு அரிசோனா பக்கத்தில். ஸோ அங்கேயும் வந்து என்னென்னா, அது வந்து அமெரிக்காஸ் வந்து மோஸ்ட் பாப்புலர் டெஸ்டினேஷன் ஆஃப் ஸ்பாட்டிங் யூஎஃப்ஓ. அது வந்து அங்கே வந்து நிறையா யூஎஃப்ஓஸ் வந்து நிறையா சைட் அந்த இடத்துலேருந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து என்னென்னா, ஒரு யூஎஃப்ஓ டூர்னு கூட்டிகிட்டு
போகிறாங்க.
செடோனா யூஎஃப்ஓ
டூரில் பில்கிரிமேஜ் டூர் அதனால இருக்கும்.
ஸோ அங்கே
சிட்டி டூர் இருக்கும்.
அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் வந்து இது பண்ணுறாங்க, லைக் அந்த யூஎஃப்ஓஸ் சைட் சீயிங் பார்க்குறதுக்கான இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது காசு கட்டி மக்கள் போகணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது மொழி, அது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் வந்து இந்த ஜூலையில் வந்து 4th weekend, அது வந்து என்னென்னா, ரோஸ்வெல் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, அங்கே வந்து என்னென்னா யூஎஃப்ஓ ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அங்கே வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசுகிற குரூப்லாம் இருக்குல்ல, ஏலியன் ரிலேட்டடாக, அந்த குரூப்ஸ் எல்லாம் கேதர் ஆகி அங்கே வந்து யூஎஃப்ஓஸ் வச்சு நிறைய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் வச்சு, நிறைய அதுலேயே நிறைய காம்படிஷன்ஸ் மற்ற இது மாதிரி வச்சு அங்கே நடத்துகிறாங்க, அங்கே ரோஸ்வெல் அப்படின்னு கலிஃபோர்னியாவில். ஸோ அங்கே இது மாதிரி வந்து ஏலியனை வச்சே வந்து இந்த யூஎஃப்ஓ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறையா இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றி, லைக் அங்கே ஒரு இது மாதிரி கேதர் பண்ணி அது மூலமாக பணம் பறிக்கிறது.
இந்த ரோஸ்வெல்ட் இன்சிடென்ட் நீ சொன்ன தெரியுமா, ரோஸ்வெல்ட் அந்த இன்சிடென்ட், அங்க ரோஸ்வெல்ட்ல யூஎஃப்ஓ வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி சொல்லி, அது என்னன்னா எப்பன்னு கரெக்டா எனக்கு அந்த வருஷம் ஞாபகம் இல்ல, 1940s 1950s கிட்ட நினைக்கிறேன் அது கரெக்டா. அந்த டைம்ல வந்து என்னன்னா, வேற்றுலக ஜீவராசிகள் வந்துட்டு ஒரு யூஎஃப்ஓல அங்க கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அது அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏலியனை. வேர்ல்டு ஃபேமஸான ஒரு இன்சிடெண்ட் அதுதான். ஃபஸ்ட்டு முதல்ல வேர்ல்டு ஃபுல்லாக அது பயங்கரமாக பேசினானுங்க, வேற்றுலகவாசிகள் பூமிக்கு வந்தாங்க, அந்த இதில் கிராஷ் லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவே இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு ஹோக்ஸும் வந்து பரவுச்சு. என்னென்னா, நெட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆட்டாப்ஸ்பி ஏலியன் ஆட்டாப்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
ஆமாம் ஆமாம்.
இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான். இதை ஒரு டிவி சேனலில் தான் போட்டு காசு சம்பாதிச்சானுங்க 95 நினைக்கிறேன், ஏலியன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு 17 நிமிஷம் ஒரு அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கும். எப்போ கரெக்டாக ரிலீஸ் ஆச்சுன்னா 2006 ஏப்ரல் 2006. இதில் அவனுங்க சம்பாதிச்ச அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 200 கோடிக்கிட்ட போட்டிருக்கிறானுங்க இதில் நெட்டில்
பார்த்துக்க.
ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு கதையை கிளப்பி விட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கானுங்க. ஓகே நீ சொன்னதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃபர்தர் சொல்லு சொல்லு.
ஓகே அதான் இந்த மாதிரி நிறையா இது அரேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது போக நீ மற்றபடி இந்த நீ சொல்கிற மாதிரி லைக் இந்த இப்போ நிறையா நம்ம யூடியூப்ஸ் சேனல்ஸ்லாம் வந்து அது ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு ஏலியன்ஸ் வச்சு நிறையா பொய்யான தகவல்களை பரப்புறது, அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இவங்களாம் வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து யூஎஃப்ஓ இல்லைன்னா ஏலியன் வந்து வந்து போன மாதிரி அப்படி நிறையா க்ரியேட் பண்ணி அது வந்து உண்மைங்கிற மாதிரி பேசி மக்களை வந்து திசை திருப்புறது. ஸோ அது என்ன அது என்னென்னா அவங்க லைக் பொய்யான ஒரு விஷயத்த வந்து ஒரு உண்மை மாதிரி பரப்பி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது.
ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு எபிசோடில் பேசியிருப்போம் சீசன் 1 பேய்க்கு எப்படி பேய் இருக்குது அப்படின்ற ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்து மக்களை நம்ப வச்சுட்டே இருக்கானுங்களோ அதை வந்து எப்படி வர்த்தகமாக சினிமா அது இதுன்னு கொண்டு வந்து சினிமா மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் வீடியோக்கள் அப்புறம் கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ் இதிலெல்லாம் பணம் சம்பாதிக்கிறானுங்களோ அதே மாதிரி தான் இந்த ஏலியன் கான்செப்டும். பூமிக்கு ஏலியன் வந்துச்சு யூஎஃப்ஓ வந்துச்சுன்னு இவனுங்க பரப்புற எல்லா கதையுமே இவனுங்க ஏதாவது ஒரு அதை வச்சு ஒரு லாபம் சம்பாதிக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஏலியன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு அது தொடர்பாக ஒரு ஒரு வீடியோ டாக்குமெண்ட் சீரியஸோ இல்லை ஒரு வீடியோவோ இந்த ஏன்சியலின் ப்ரோக்ராமில் இதை நல்லா பண்ணுவானுங்க. நீ பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு யூஎஃப்ஓ வறந்து போச்சு வேற்றுலகவாசிகள் பற்றி அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஏன்சியலின் ப்ரோக்ராமில் அந்த குறிப்பிட்ட எபிசோடு வந்து வந்திருக்கும். இந்த ஏன்சியலின் ப்ரோக்ராமுக்கான அவனே பாதியை ரெடி பண்ணி போட்டு விட்டு இருக்கிறதெல்லாம் ஏலியன்ன்றது எனக்கு அது என்னன்னு தெரியல. ஒரு வாழைப்பழம் இருக்கும் அங்கே அவனுக்கு அதை பார்த்தா வாழைப்பழம்னு தெரியாதவான் நான் நினைக்கிறேன் இந்த வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு இந்த மாதிரி தான் அவங்க போகிற வரதெல்லாம் ஏலியன் ஏலியன் சொல்லிட்டுருக்குறாருங்க.
இந்த இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு லைக் லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயராக இந்த இயர் ஸ்டார்டிங் இதில் இது இஸ்ரேலில் ஒரு ரிட்டையர் ஆன டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஒரு அஃபிஷியல் அவர் வந்து என்னென்னா யூஎஃப்ஓ ஏலியனுங்கிறது ஒன்று இருக்குது ஈவன் ட்ரம்ப்புக்கு கூட ஏலியனோட கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாப்லையா.
ஆ அது அவர் அப்படி சொல்லவே இல்லை, அதுவே ஒரு ஹோக்ஸ் தான்.
அப்படியா? அது மாதிரி ஒரு நியூஸ்லாம் போட்டுக்கிருந்தாங்க.
அவர் வந்து இந்த ஜூஸ் தானே அவர் அது ஏதோ யூதர்களுடைய சயின்டிஸ்டாக இருப்பார் ஏதோ ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு.
ஆமாம் ஆமாம் ஆமாம்.
அது அப்போவே நான் வந்து அது ஒரு ஹோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அவர் வேறு ஏதோ சொல்லியிருப்பார், நம்ம கிரகம் மட்டும் இல்லை வேறு கிரகத்துலேயும் உயிரினங்கள் இருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இவனுங்க மித்த எல்லா கதையுமே இவனுங்களாக அவரோட ஒரு புக்கு ஆக்சுவலாக எழுதியிருந்தார் சொல்கிறேன். அந்த புக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த புக்கை வெளியிடுறதுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கன்னு ஒரு பத்திரிக்காரன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரன் தான் ஒரு ஃபேக்கான ஸ்டோரியை கலப்பி விட்டு அந்த புக்கை வந்து அவரை பற்றி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த புக் சேல் பண்ணுறதுக்காக பட் இதில் அவருக்கு வந்து உடந்தே இல்லை. இது அவர் அப்போவே அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயே அவர் வந்து நான் உங்களை என்ன சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணியிருக்கீங்க சூடோ சயின்ஸ் பேசி வச்சுருக்கிறீங்க என்னோட இந்த புக்கோட வேல்யூவே கெடுத்துருவீங்க போல இருக்கு நீங்கள் முதல்ல இதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார். இதை நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். நான்
மரியாதைக்கு பங்கு வராம நீ விக்கணும்னு அந்த இதை ஆட் பண்ணிருக்கணும் அவரு. அவர் பண்ற தப்பு
ஆக்சுவலா இவரு அவர் எப்படின்னா அவர் பேர் ஹேம் யஷத் நினைக்கிறேன் பேர். ஓகேவா? அவர் வந்து நம்ம நம்ம ஊருக்கு எப்படி நமக்கு அப்துல் கலாமோ இப்படி சயின்ஸை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் இளைஞர்கள் மத்தியில் வந்து விண்வெளி ஆய்வுகள் இதெல்லாம் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்டிங்கை தோணுனதில் அப்துல் கலாம் எப்படி பங்கு வகித்தாரோ அதே மாதிரியான ஒரு மதிக்கத்தக்க நபராக இருக்கிறவர் ஹைமேஷத். ஸோ அவரை வச்சு இவனுங்க ஏலியன் கூட பேசினாங்க அங்கே வட சுட்டுச்சு அப்புறம் வந்து
நான் ஊருக்குள்ள எவ்வளோ மரியாதையான மனுஷன் தெரியுமாடா.
அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டாரு ட்விட்டரில் வந்து அப்படி தான் போஸ்டே போட்டார். இப்போ நம்ம ஊரில் ஏற்கனவே போலி செய்தி போகிறதுக்கே ஒரு சேனல் இருக்கேன் அதெல்லாம் வளைச்சு வளைச்சு போட்டுச்சு 4-5 நியூஸ் அதை பற்றி. சரி ஓகே, நம்ம அடுத்த அடுத்த அடுத்ததுக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ திடீர்னு ஏலியன் வந்துருச்சு சொல்லிட்டாங்க இன்னைக்கு, நீ ஏன் நீ என்ன பண்ணுவ?
எதுவுமே தெரியாத ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப அந்த டயத்துல என்னன்னு யோசிக்க முடியாது. இப்ப ஏலியனை பத்தி எக்கச்சக்கமா எடுத்துட்டேன். ஏலியன் வந்தாலும் மனுஷன் அட்டாக் பண்ணி அது இந்த பூமி அழிக்கிறக்கா வந்தது அப்படின்னு வீதியில பயந்து ஓட வேண்டியது, தப்பிச்சிடுறா கைப்புல அப்படின்னு சொல்லிதான் ஓடணும் ஏலியன் வந்துச்சுன்னா.
இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவனை சுல்தாயினார் என்னென்னா ஒரு ஃபேக்ட் செக் பண்ண சொல்லி எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா அந்த நம்ம ஒமிக்ரான் வேரியண்ட் வருதுல்ல, இதை பற்றி. ஸோ ஒமிக்ரான் வேரியண்ட் பற்றி வந்து முன்னாடியே சினிமாலையெல்லாம் வந்துருச்சு, இளம் நாட்டுகள் எதையுமே முன்னாடியே சொல்லி தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இதை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்தேன்னா, ஏன்னா இது வந்து ஒரு பிரபல டைரக்டரே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட ட்விட்டர் பேஜில், ஒமிக்ரான் வேரியன்ட் பற்றி முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் டக்குன்னு ஃபேக்ட் செக் பண்ணணும்னு பார்க்கும்போது படித்து பார்த்தேன், ஒமிக்ரான் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு ஏலியன் ஃபில்ம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன், ஒமிக்ரான் ஒரு ஏலியன் ஃபில்ம் கூட வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இது என்னென்னா ஒருத்தன் சொல்கிறான், அதுக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரி ஒருத்தன் சொல்கிறான், நான் சொன்ன அதை வச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்டில் போடுறான் என்ன சொல்கிறான்னு, அதாவது ஏலியன்னா ஒமிக்ரான் வேரியண்டே உருவாக்குச்சான், அதுதான் உனக்கு பருப்பு முடிஞ்சு அப்படின்றான். அதைத்தான் அவர் வந்து முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த படத்துல அப்படின்றான். அடப்பாவீங்களா, பேக் செக் பண்ண அதுலேருந்து ஒரு கதை சொல்றீங்களாடா அப்படின்னு.
கதைக்குள் கதை,
எப்படி எல்லாம் கிளப்பி விடுறீங்க.
ஏய், நீங்கள் இந்த ஒரு ஒரு ஃபில்ம் இருக்கு பார்த்துருக்கீங்களா தெரில, ரெட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு மலையாள படம் இருக்கு பார்த்துருக்கீங்களா?
மலையாள படம்,
இந்த நரேன் சொல்லிட்டு ஆக்டர் நடிச்சிருப்பாப்புல, இந்த கத்தாழ கண்ணால பாட்டில் கூட வருவாப்புல. இல்லை
இல்லை மொழி பார்த்ததில்ல,
பார்த்ததில்லையா? ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் இந்தியாவில் வந்து ஒரு ஏலியன் ஃபிலிம், நல்ல ஒரு கதை. பேன்ஸ் பெர்மியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சயின்ஸில் சொல்லுவானுங்க, என்னென்னா இந்த பூமிக்கு வந்து உயிரினம் வந்து ஏதாவது ஒரு மீட்ராய்டு வழியாவோ ஆஸ்ட்ராய்டு வழியாவோ வந்திருக்கலாம், அந்த இது பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெட் ட்ரெயின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? சிவப்பு மலை பெஞ்சிச்சு இந்த ஊரில் அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாம்,
இந்த நிகழ்வே வந்து இந்த மாதிரி ஏலியன் வந்து அந்த நம்ம அட்மாஸ்பியரில் கலந்ததுனால தான் தண்ணி ரெட் கலரில் மாறிடுச்சு அப்படிலாம் சொல்லுவானுங்க. இது இதை வச்சு நிறைய கான்ஸ்பிரசி கதையும் இருக்கும், நான் இதையும் டிபங்க் பண்ணியிருப்பேன், பேன்ஸ்பெர்மியானா என்ன அப்படின்னு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன்ஸ்பெர்மியாவை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பானுங்க. ரொம்ப பயங்கர டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்கலாம் இருக்காது, பட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பானுங்க. பூமிக்கு வரும், ரெட் ட்ரெயின் வரும், கேரளாவில் பெய்யும். அது வந்து அந்த டயத்தில் கேரளாவில் ரெட் ட்ரெயின் பேஞ்ச சமயம், அதை சூட்டோட சூட்டாக இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபிலிமுக்கு அப்புறம் தான் கேரளாவில் நிறைய பேர் இந்த ஏலியன் பற்றின இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏலியன் டாபிக் வந்து பெருசாக பேசப்படலை. இந்த ரெட் ட்ரெயினோட சம்பவம் நடந்த சம்பவத்தோட ஒரு ஒரு கதை ஒரு ஃபிலிம் வந்தோடனே இதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிட்டானுங்க. இதை வச்சு ஒரு ஃபேமஸான யூடியூபர் கூட சொல்லியிருப்பார், ரெட் ட்ரெயின் வந்து ஏலியனால் தான் பேஞ்சிச்சு அப்படின்னு.
இது அப்போலோ 13 இருக்குல்ல அந்த மூவிலையும், லைக் அது வந்து என்னென்னா உண்மை கதைன்னு சொல்லியே எடுத்துருந்தாங்க.
இது
அந்த மூனுக்கு போயிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து அங்கே மூனில் ஒரு 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 உயிரினம், அதாவது லைக் அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து என்னென்னா திடீர்னு ஒரு பூச்சி மாதிரி மாறி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்து இவங்க மறுபடியும் ரிட்டர்ன் பூமிக்கு வந்துடுவாங்க. வரும்போது அதுவும் சேர்ந்தே வந்து அந்த ஸ்பேஸில் ஸ்பேஸ் கிராஃப்டில் சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து என்னென்னா லாஸ்ட்டில் வந்து இது வந்து உண்மை, இது வந்து இப்படி நடந்தது வந்து அமெரிக்காவை மறைச்சிருச்சு நாசா அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கு வெப்சைட்லாம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம்.
அவ்வளோதான், எதுனால நாசா மறைச்சிடும்ல, எதை நமக்கு சொல்லியிருக்கு?
ஆமாம், அதான் சொல்கிறானுங்களே, நம்ம பூமியே உருண்டை கிடையாதுங்க, தட்டை நாசம் நம்மக்கிட்ட வந்து மறைக்குதுங்கன்றாங்க. அந்த மாதிரி நீ சொன்னதுலேருந்து ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்தோடு சொல்லலாம். என்னென்னா இப்போ நிறைய நம்ம ஏலியனை தேடிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு மார்ஸ்லேயே ஒரு வைரஸையோ எதையோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு உயிரினத்தை நம்ம அங்கேருந்து கொண்டு வர்றது அந்த ஒரு பொருளில் அந்த வைரஸ் உள்ளே வந்தது அப்படின்னா அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்னன்னே நமக்கு தெரியாது. அதோடய ஜீன் எப்படி அரேஞ்சாக இருக்கும், டிஎன்ஏ எப்படி இருக்கும், அது எப்படி வேலை செய்யும் எதுவுமே தெரியாது. இதை வச்சு ஒரு ஒரு ஃபிலிம் கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது, முடிஞ்ச இதையும் பாருங்கள். இதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு மீட்ராய்டு வந்து பூமியில் வந்து விழுகும், அதில் வந்து இந்த வேற்றுலக நுண்ணுயிர் இருக்கும், வேற்றுலகத்தை சேர்ந்த நுண்ணுயிர். அது பூமிக்கு வந்தோடனே இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி வேகமாக பரிணாமம் அடைஞ்சு குறுகிய காலத்திலேயே வந்து என்னென்னா ஒரு பெரிய வளர்ந்த அறிவார்ந்த ஒரு இதுவாக வந்து உயிரினமாக மாறிடும். அது அதாவது சூப்பராக காமிச்சிருப்பானுங்க, ஓ இப்படி இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு, பட் இவ்வளோ பயங்கரமாக நடக்காது. பட் ஒரு வைரஸ் வந்து நீ சொன்ன மாதிரி இப்போ நிலாவில் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்போலோ 13 அவங்க அங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுடைய உடலில் அந்த வைரஸ் பேக்டீரியா உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இந்நேரம் நிச்சயமாக பெரிய ஒரு பேரழிவை பூமியில் ஏற்படுத்தியிருக்கும். இப்போ கூட சொல்கிறாங்கள்ல, இப்போ அண்டார்டிக் ஆர்டிக் பகுதியிலலாம் உறைந்த நிலையில் இருக்கிற அந்த பனிகள் உருக ஆரம்பித்த உடனேயே பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த வைரஸ்கள் வந்து அதில் இருக்கலாம், அது திரும்பவும் வந்து நமக்கு வந்து அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வரும், அதற்கு நம்ம பூமிவாசிகள் இன்னும் தயாராகவே ஆகலை அப்படின்னு கூட அறிவியல்.
ஆனால் நான் பிளட் ட்ரெயினை பற்றி மட்டும் கொஞ்சம் ஒன்று சொல்லணும், அதை லைக் நம்ம பற்றி சரியாக பேசலை. ஸோ அந்த பிளட் ட்ரெயினை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு ஆல்கேயோட ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து அப்படியே லைக் ஆஸ்திரேலியன் க்ளவுட்லேருந்து கடந்து வந்தோம், அது நம்மளோட நேட்டிவ் இது கிடையாது, பட் அது க்ளவுட் வழியாக அப்படியே கலந்து வந்து அது மழை தண்ணியோட சேர்ந்தனால லைக் அந்த ஆல்கே மிக்ஸ் ஆனால தான் அது ரெட் கலரில் ஆச்சு அப்படிங்கிறதுனால அன்வைல் பண்ணாங்க.
ஓகே ஓகே, அதில் ஒரு உயிரினம் இருந்து, ஆமாம் அதையும் அதை கண்டுபிடிச்சாங்க கேரளாலேயே, அதையும் கண்டுபிடிச்சாங்க.
அது ஆல்கே தான் அது காரணம், பட் அது வந்து அதுவும் அது வந்து நேட்டிவ் வந்து நம்ம ஊரில் நேட்டிவ் இல்லை, நம்ம ஊரில் அது கிடையவே கிடையாது. அந்த ஆல்கே எப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஆஸ்திரேலியாவில் அது காமன் போல், ஸோ அங்கே உள்ள இதில் இருந்து லைக் ட்ராவல் பண்ணி ஸோ இங்கிட்ட க்ளவுட்ஸ் இங்கே வந்து மாறி வந்தது அப்படிங்கிற மாதிரி.
அதாவது மண்டையில் அடித்து இது ஏலியன் வேற கிரகத்துலேருந்து வரலடா, ஆஸ்திரேலியாலேருந்து
அதில் ஆஸ்திரேலியாவில் தான் நான் பக்கத்தில் பக்கத்து கண்டினென்ட் பக்கத்தில் தான் பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க.
ஓகே ஓகே சரி சரி, சுல்தான் நயினார் நிறையா விஷயங்கள் பேசியிருப்போம் ஏலியன்கள் பற்றி. அப்போ இந்த தடவை வந்து முத்துகிருஷ்ணன் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாருது மனசுக்கு வருத்தகமாக இருக்கிறது.
எனக்கே வருத்தமாக தான் இருக்குது, எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறேன்னு தெரில.
சுல்தானே சாஃப்ட்வேர் கம்பெனியவே ரன் பண்ணுறவர், அவரே வந்துட்டார். இது முத்துகிருஷ்ணன் அடுத்த எபிசோடில் வருவார்னு நம்புவோம்.
விஜய் டிவி சீரியல்ல போடுவாங்களே இவருக்கு பதிலாக இவர் வருவாருன்னு, இன்னைக்கு ரெண்டு எபிசோடுக்கு இவர் முத்துகிருஷ்ணன் வச்சு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் முத்துகிருஷ்ணன்
அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தையும் ஆடியன்ஸுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். நீ முத்துகிருஷ்ணன் அடுத்த எபிசோட நமக்கு வந்துடுவோம்ல. ஸோ என்னன்னா இப்ப நம்ம இன்னும் நிறைய பேரை நம்மளுடைய டீம்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா யாரு?
எஸ் முன்னம். ஆமா
ஓகே சுல்தான், உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் நிறைய நபர்களை நம்ம ஆட் பண்ணுவோம், சுவாரஸ்யமான பல விஷயங்களை அவங்களோட பேசுவோம். ஓகேவா?
கண்டிப்பாக.
சரி ஓகே, இந்த எபிசோடை இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு வந்து நன்றி. நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது, V4 தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மொழி ஐயனார் சுல்தான்.